நம்ம இந்த விசுவாச அறிக்கை பாடங்களில் 15வது அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு முக்கியமான அவசியமான ஒரு சத்தியத்தை நாம் படிக்க ஆரம்பிக்க போகிறோம். அந்த சத்தியத்துக்கு பேர் மனம் திரும்புதல். உங்களுக்கு மனம் திரும்புதல் அப்படின்னு ஒன்று ஒரு வார்த்தையை, அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு மனசில் வர படத்தை யோசிச்சு பாருங்களேன். என்ன யோசிப்பீங்க? ஐயோ, மனம் திரும்புதலா? அப்படின்னா துக்கப்படணும்னு சொல்லுவார் போல இருக்கே, அப்படின்னா கஷ்டப்படணும், கண்ணீர் விடணும், வருத்தப்படணும் அப்படின்ற ஒரு படம் உங்களுக்கு இருந்தால் அது ரொம்ப தப்பு. இதெல்லாமே மனம் திரும்புதலில் ஒரு ஒரு பாகமாக இருந்தாலும் மனம் திரும்புதல் மிக மிக பெரிய ஆசீர்வாதம். மனம் திரும்புதல் வந்து நம்ம ஒரு சோகமான ஒரு சாக்கடையில் ஒரு பன்னி தொட்டியில் வாழ்கிற வாழ்க்கையை விட்டுவிட்டு தகப்பனுடைய வீட்டுக்கு போகிற ஒரு பாதை, தகப்பனுடைய விருந்தை போய் ருசிக்கிற அனுபவிக்கிற ஒரு பாதை. அந்த கெட்டகுமாரன் போன மாதிரி பன்னி தொட்டியிலிருந்து அவன் எப்படி போனான்? தகப்பனுடைய வீட்டுக்கு, அந்த பண்டிகைக்கு, அந்த கொண்டாட்டத்திற்கு அவனை கொண்டு போனது அந்த மனம் திரும்புதல் தானே. அதான் மனம் திரும்புதல் தான் செய்ய முடியும். மனம் திரும்புதல் தான் நாம் கெட்டு போகாமல் நம்மளை காப்பாற்றுறது. கெட்டு 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 போயிட்டு இருக்கிறோம். அந்த கெட்டு போகாமல் நம்மளை காப்பாற்றுறது எது? மனம் திரும்புதல். சாபங்க வர வந்துகிட்டு இருக்கு. பரலோகத்திலேருந்து சாபங்கள் வருகிறது. நம்ம வாழ்க்கையில் வரும், எதிர்காலத்தில் வரும். நம்ம பாவம் செய்த விளைவுகளுக்கு, பாவத்துக்கு விளைவாக, சம்பளமாக, தண்டனையாக வரும். அந்த சாபத்தை மாற்றி ஆசீர்வாதமாக செய்யறது மனம் திரும்புதல் தான். கடவுளுடைய தண்டனை எங்கேருந்தோ வர மாதிரி, அந்த நினைவே பட்டணத்தில் வர மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம செஞ்ச தப்புங்களுக்கு தண்டனை பராமரிப்பு, பழிவாங்கிற பராமரிப்பு வரும். அந்த தண்டனையை நம்ம வாழ்க்கையில் நிறுத்தி ஆண்டவருடைய இரக்கங்கள் நம்ம மேலே பாய செய்கிறது தான் மனம் திரும்புதல். அது ஒரு மனம் திரும்புதல் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத அசிங்கமான அருவறுப்பான காரியங்களை நம்ம கிட்ட இருந்து, அந்த கையில இருந்து தூக்கி போட்டு, அந்த வெறுமையான கையில் கடவுள் கொடுக்கிற எல்லையற்ற ஆசீர்வாதங்களை பிடித்து விசுவாசத்தில் வாங்கிறது தான் மனம் திரும்புதல். ஆகவே மனம் திரும்புதலை பத்தி ஒரு நெகட்டிவான எண்ணம் நீங்க வச்சுக்க கூடாது. ஓகே, இந்த விசுவாச அறிக்கையில மனம் திரும்புதலுக்கு அவங்க கொடுத்த இடம் பாருங்களேன், ரட்சிக்கிற விசுவாசத்துக்கு அடுத்ததாகவே மனம் திரும்புதலை போட்டிருக்காங்க. ஏன் அப்படி போட்டிருக்காங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், மனம் திரும்புதலையும் ரட்சிக்கிற விசுவாசத்தையும் பிரிக்கவே முடியாது. ஆண்டவர் வந்து சுவிசேஷத்தில், நற்செய்தியில் தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்குறேன்னு வராரு இல்லைங்களா? காஸ்பிளாக தானே காஸ்பிள். உனக்கு ரட்சிப்பு உண்டு, உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, உனக்கு நீதிமானாக்குதல் உண்டு, உனக்கு மகவேற்பு உண்டு, உனக்கு பரிசுத்தமாக்குதல் உண்டு, உனக்கு பரலோகம் உண்டு. இது எல்லாமே எப்படிங்க எனக்கு கிடைக்கும், எப்படிங்க நான் இதெல்லாம் அனுபவிக்கிறது? சுவிசேஷத்தின் ரெண்டு தவிர்க்க முடியாத நிபந்தனைகள் தான் விசுவாசமும் மனம் திரும்புதலும். பிரிக்க முடியாது, தவிர்க்க முடியாது. இந்த ரெண்டு காரியம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் போது தான், நம்ம இருதயத்தில் ஏற்படும் போது, ஒன்று ஒரு பக்கம் விசுவாசம், இன்னொரு பக்கம் மனம் திரும்புதல் ஏற்படும் போது தான் இந்த எல்லா ஆசீர்வாதங்கள், ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள், மன்னிப்பு, நீதிமானாக்குதல், மகவேற்பு, பரிசுத்தமாக்குதல் எல்லாமே பலிக்குது நம்ம வாழ்க்கையில். இந்த விசுவாசத்தினாலேயோ மனம் திரும்புதல்னாலேயோ நம்ம ரட்சிப்பை சம்பாதிக்கிறது கிடையாது. இந்த ரட்சப்பின் ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்பதற்கு நம்ம இருதயத்தை தயார் செய்வது தான் இந்த ரெண்டு கிருபைகளும். விசுவாசம், மனம் திரும்புதல் பிரிக்க முடியாது. நீங்கள் ஒருவேளை கவனிச்சிருக்கிறீங்களா தெரியல, பைபிளில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்துக்கு பொருள் இயேசுவை காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை நீங்கள் விசுவாசிங்க, இயேசு மேலே உங்கள் நம்பிக்கை வைங்க. ஆனால் மனம் திரும்புதல் யார் பக்கம் மனம் திரும்பணும்னு பைபிள் போட்டிருக்கு தெரியுமா? அதை நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. தேவன் பக்கம் மனம் திரும்புங்க. விசுவாசம் இயேசுவை விசுவாசிக்கணும், மனம் திரும்புதல் தேவன் பக்கம் மனம் திரும்புதல். அற்புதம் அது. அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அழமான சத்தியம் இருக்குது. ஏன்னா விசுவாசம், நம்ம வந்து இயேசு மேலே நம்ம வைக்கிற விசுவாசம், அவருடைய அவர் யார் அவருடைய பணியின் மேலே வைக்கிற விசுவாசம் தான். தேவன் நம்மளை படைத்த தேவன், நம்மளை பராமரிக்கிற தேவன், நம்மளை மீட்க இயேசு தன் குமாரனையே கொடுத்த தேவனுக்கு விரோதமாக நம்ம எவ்வளோ மோசமாக இருந்திருக்கோம், எவ்வளோ அநியாயம் செஞ்சுருக்கோம், அவர் எவ்வளோ துக்கப்படுத்தியிருக்கோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பாவத்தினால, அவர் எவ்வளோ அசட்டையாக அவரை பண்ணி அவர் கற்பனையும் அவரையும் அசட்டை பண்ணி நம்ம வாழ்ந்திருக்கிறோமே, இந்த அன்பான கடவுளுக்கு நான் இப்படி செஞ்சிட்டேனேன்னு நம்ம மனசை மனம் திரும்ப வைக்கிறது யார் பக்கம்? கடவுள் பக்கம். நம்ம எல்லாம் ஆதாமில் எல்லாம் ஆண்டவரை பகைச்சிக்கிட்டு போயிட்டு ஆளுங்க, ஆண்டவருக்கு மிகப்பெரிய துரோகம் செய்து போயிட்டு ஆளுங்க, இயேசு மேலே நம்ம வைக்கிற விசுவாசம் நம்மளை மீண்டுமாக அவருடைய படைப்பாக, அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளாக கொண்டு வர்றது தான் இந்த ரெண்டு சாதனங்கள். மனம் திரும்புதல், தேவன் பக்கம் மனம் திரும்புங்கள். ஆமாம், விசுவாசம்தான் நம்மளை ரட்சிக்குது. கிறிஸ்து விசுவாசத்தின் ஊடாகத்தான் நம்மளை ரட்சிக்கிறார். அந்த இடத்த நம்ம மனம் திரும்புதல் கொடுக்க முடியாது தான். ஆனால் அந்த ரட்சிக்கிற விசுவாசம் தவிர்க்காம மனம் திரும்புதலில் ஊறி தான் இருக்கும். அதான் பிரிக்க முடியாது ரெண்டும். பாருங்களேன், ஒரு எந்த விசுவாசம், இயேசு விசுவாசத்தை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவருடைய கிருபையை ருசித்து பார்த்த உடனே இவ்வளோ இரக்கமுள்ள கடவுளுக்கு விரோதமாக நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறேனே, அந்த பாவத்துக்காக துக்கம், பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பு, கடவுளுக்கு இன்னமையாவது திருந்தி வாழணுன்ற ஒரு மனசு வரலன்னா அது ரட்சிக்கிற விசுவாசமே இல்லை இல்லைங்களா. ஆகவே எப்படி விசுவாசத்தை நம்ம பார்த்தோம், பல விதமான தவறான ஐடியாஸ் மக்கள் வச்சுருக்கிறாங்க, அதே மாதிரி மனம் திரும்புதலுக்கும் பல விதமான ஐடியாஸ் வச்சுருக்காங்க. ரோமன் கத்தோலிக் வந்து நோன்பு இல்லைங்களா, பெனன்ஸ், தவம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அதை செய்கிறது. அவங்க என்ன சொல்லித்தரேன், அந்த மாதிரி துக்கப்பட்டு துக்கப்பட்டு பாதிரியார்கிட்ட அறிக்கையிட்டு நீ உருண்டு கிருண்டு தவமாக இருந்தீன்னா உன் பாவத்துக்கு நீ பரிகாரம் செய்வாய், அதன் மூலமாக தேவனுடைய அனுகிரகத்தை பெறுவாய். அது கம்ப்ளீட்டாக தவறு மாத்திரம் இல்லை, அது தேவ தூஷணம், கிறிஸ்துவுடைய மாபெரும் பணியர். அவர் மட்டுமே, அவர் பணியினால் மட்டுமே பாவ பரிகாரம் நமக்கு நடக்குதுன்றத கொச்சப்படுத்துகிற ஒரு போதனை. அதெல்லாம் ஃபால்ஸ் ஃபேத் இல்லைங்களா, தவறான மனம் திரும்புதெல்லாம் இருக்குது. இந்த நோன்பு, இந்த பெனன்ஸு இல்லைங்களா, இதெல்லாம் அந்த மாதிரி பல விதமான தவறான எல்லா மனம் திரும்புதலும் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, அது விசுவாசத்தை அழித்து விடும், ரட்சிக்கிற விசுவாசத்தை கெடுத்து விடும். அது ஒருத்தரையும் ரட்சிக்க பலவிதமான பொய்யான மனம் திரும்புதல் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? ஓகே, அப்படி இருக்குதுன்னா உண்மையான வேத மனம் திரும்புதல் என்னங்க, அதை தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, மேத மனம் திரும்புதல்னா என்ன? இந்த மனம் திரும்புதலுக்கு அர்த்தம் வந்து மூணாவது பேராகிராஃபில் தான் வரப்போகுது, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அந்த பேராகிராஃப் போகிறதுக்கு முன்னாடி இந்த விசுவாசி அறிக்கை எழுதினவங்க ரெண்டு ஸ்பெஷல் கேசஸ்லாம் அதை டீல் பண்ணுறாங்க. அந்த ரெண்டு விதமான மக்கள், கஷ்டப்படுற மக்களுக்கு ஆலோசனையும் ஊக்கத்தையும் எச்சரிக்கையும் மனம் திரும்புதலை பற்றி கொடுத்துட்டு, அது ஒருவேளை வரலாற்று சூழ்நிலையில் அந்த காலத்தில் இது எழுதும்போது பல பேர் இந்த பிரச்சனையில் இருந்திருக்கலாம், பல பேர் இதில் கலங்கி இருக்கலாம், அதை டீல் பண்ணணும்னு சொல்லி அதை எழுதியிருக்காங்க. ஒன்று ரெண்டு பேராகிராஃப் நம்ம தவறாக புரிஞ்சுக்க கூடாது. இந்த ரெண்டு பேராகிராஃபை, அந்த ரெண்டு பேராகிராஃபை வந்து அந்த சூழ்நிலை, வரலாற்று சூழ்நிலை, இது முழு வேதத்தை வச்சு தான் அந்த பேராகிராஃப் ரெண்டு புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே ஓகே, முதல் பேராகிராஃபை நம்ம படிப்போம். என்ன முதல் பேராகிராஃப்? தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தங்களுடைய கடைசி காலத்தில் மனம் மாறினாங்கன்னா, ரொம்ப வயசாக வாழ்ந்துக்கிட்டு கடைசி காலத்தில் தான் மனம் மாறுறாங்க, அதுக்கு முன்னாடி பல்வேறு இச்சைகள்லையும் பாவங்கள்லையும் வாழ்ந்தார்கள், அப்படி மனம் மாறும்போது கடவுள் திப்ப உறுதியாக அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஜீவனுக்கேற்ற மனம் திரும்புதல் கொடுக்கிறார். அதான் முதல் பேராகிராஃப் சொல்லுது. இது ஒரு கேஸ், யோசிச்சு பாருங்க. இதனால் சில பேர் வந்து நான் ஆண்டவர்கிட்ட வரவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்குவாங்க, நீங்களும் சில பேர் அப்படி இருக்கலாம். ஏன் இன்றைக்கும் மக்கள் ஒரு சாக்குப்போக்கு சொல்கிறது இல்லையா, ஏங்க ஆண்டவர்கிட்ட வர்றதில்லை, எங்கே பாருங்கள் எத்தனையோ வருஷம் பாவத்தில் வாழ்ந்துட்டேன், பயங்கரமான பாவத்தெல்லாம் செஞ்சிட்டேன். ஆண்டவரை தெரியாமல் நானா கல்லையும் மண்ணியும் வணங்கிட்டு வாழ்ந்துட்டேன். இந்த வயசான காலத்தில் வந்து என்ன பிரயோஜனம்? கடவுள் நான் செஞ்ச பாவங்களை நினச்சி பார்த்தா ஒருபோதும் என்னை மன்னிக்க மாட்டார், எனக்கு ஒருபோதும் ரட்சிப்போ மனம் திரும்புதலோ கொடுக்க மாட்டார். நான் ஒருபோதும், ஒருவேளை நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தால் வாலிபத்திலேயே ரட்சிக்கப்பட்டிருக்கணும். இவ்வளோ வருஷங்கள் நான் ஆண்டவர் என்னை விட்டுட்டு தப்பான வழியில் நான் போகிறதுக்கு காரணம் என்ன? நான் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனே இல்லைங்க. நீ கேட்டிருக்கீங்க, நான் கேட்டிருக்கேன், அந்த மாதிரி சொல்கிறவங்க. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களும் தான் நல்லா வந்திருக்கணுமே, மனம் திரும்பி இருக்கணுமே, இந்த இவ்வளோ நாள் தெரியாமல் நம்ம விட்டுட்டோமே அப்படின்லாம் வருத்தப்பட்டு நாங்கள் ஆண்டவர் நாள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இல்லைன்றத நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இந்த பேராகிராஃப் முதலாவது பேராகிராஃப் உங்களுக்கு சொல்லுது, நீங்கள் தப்பு. நீ எத்தனையோ வருஷங்கள் பாவத்தில் வாழ்ந்திருந்தாலும், எத்தனையோ பயங்கரமான இச்சைகள்லையும் பாவங்களையும் இருந்திருந்தாலும், கடவுள் உன்னை திப்ப உறுதியாக அழைத்து உனக்கு மனம் திரும்புதல் அருளத்தக்கவர் செய்யலாம். அதுக்கு பழைய பல உதாரணங்கள் பைபிளில் இல்லையா? மனாசே என்ற ஒருத்தன் பழைய ஏற்பாடில் ராஜா, யூதாவுடைய ராஜா, இஸ்ரவேல் ராஜாக்களையே செய்யாத கொடுமைகள், பாவங்கள், கோரங்கள், விக்கிர ஆராதனைகள் அவன் செஞ்சான். நீங்கள் அதை படிச்சிங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மோசம்னா, தன்னுடைய சொந்த பிள்ளைகளையே விக்கிரத்துக்கு பலியாக கொடுத்தான். என்ன இருப்பா, யோசிச்சு பாருங்க, சொந்த பிள்ளைகள். ஆனால் அவன் அவனை அடிமைத்தனத்தில் பிடிச்சிட்டு போன உடனே அவன் மனம் திரும்பி விசுவாசித்த விட இப்பேற்பட்ட ஒரு மோசமான ஜடம் மிருகம்லாம் நம்ம அவனை ஆண்டவர் ரட்சித்தாரே இல்லைங்களா? அவனுக்கு ரட்சிப்பு வந்துச்சே. அது ஏன், எத்தனை வருஷம் விட்டுட்டாரு, எத்தனை வருஷம் பாவத்தில் அந்த பாவம்லாம் செஞ்சானே, ஆனாலும் கடைசியில் வந்தானே அவன். என் அப்போஸ்தலன் பவுலை எடுத்துக்கலாம், அவர் பயங்கரமாக சபையை துன்பப்படுத்தினவர், ஆனால் அவரை ஆண்டவர் நேரடியாக சந்தித்து ரட்சித்தாரு. ஏன் வலது பார்த்து கல்லனை எடுத்துக்கலாம், சாகிற தருவாயில் அவன் நினச்சிருக்கலாமா, நான் ஒரு போலும் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மகனாக இருக்க முடியாது, ஏன்னா நான் திருடு, நான் செஞ்ச தப்புங்களுக்கு இவ்வளோ தண்டனை வாங்கி சிலுவையில் சாகிற அளவுக்காக வந்திருப்பேன்னு அவன் நினைக்கலையே. இயேசுவே என்னை நினைத்து கொள்ளும் நம்முடைய ராஜ்யம் வரும்போது இல்லைங்களா, அவனுக்கு மனம் திரும்புதல் ஆண்டவர் கொடுத்தாரே. ஆகவே இந்த பேராகிராஃபுடைய ஒரு என்கரேஜ்மெண்ட் என்ன, எந்த ஆணோ பெண்ணோ எத்தனையோ வருஷங்கள் நீங்கள் பாவத்தில் மறித்து பாவத்தில் இருந்தாலும், இனமான பாவங்கள் செய்திருந்தாலும், தேவனுடைய கிருபையின் வல்லமை உங்களை உங்களை ரட்சிக்க வல்லது இல்லைங்களா. அது பெரிய என்கரேஜ்மெண்ட். அதுவே அதை அதுக்கு தான் அது போட்டிருக்கு அந்த பேராகிராஃப். ஓகே, ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கு. இதை வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க கூடாது, ஓகே வெறும் அப்போனா பழைய பாவிகள், ரொம்ப மோசமான பாவிகள் மட்டும்தான், பார தூர பாவங்கள் செஞ்சவங்க மட்டும்தான் பயங்கரமாக மனம் திரும்பணும், மற்றவங்கெல்லாம் நம்ம அப்படி போடலை. அப்போனா இயற்கையாக பாவத்தில் மறித்தவங்க, ஏன்னா எல்லாருமே நம்ம இயற்கையாக பாவிகள் தான் இல்லைங்களா, செயலாலையும் பாவிகள் தான் நம்ம. ஆகவே நம்ம எல்லோரும் மனம் திரும்பணும். அந்த பேராகிராஃபை தப்பாக புரிஞ்சுக்க கூடாது, நம்ம ஒன்றும் நினச்சிக்க கூடாது. அப்போனா ரொம்ப பாவம் செஞ்சுட்டு ரொம்ப காலம் பாவத்தில் இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட வர்றது தான் ஒரு சிறப்புன்னு நம்ம கூட நினச்சிக்க கூடாது. அது அப்படி சொல்லலை, அது சில பேர் அப்படி நினச்சிக்குவாங்க. சில பேர் ஒருவேளை பல வருஷங்கள் பாவத்தில் இருந்து வந்தாலும், நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம், அவங்க செஞ்ச பாவத்தினுடைய பாவங்கள்லாம் ஆண்டவர் மன்னித்து அவங்கள ரட்சித்தாலும், அவங்க செஞ்ச சில பாவங்களுடைய விளைவுகளை அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிறாங்க. அது கஷ்டம் இல்லைங்களா, அது ரொம்ப ஈஸி இல்லையே. அதனோட விளைவுகளை அவங்க சந்தித்து வேதனைப்படுறது, கஷ்டப்படுறத நம்ம பார்க்குறோம். அது தட்ஸ் நாட் ரைட். அதே வாலிபத்திலேயே உன் சிருஷ்டிகரை நினைன்னு வாலிபத்திலேயே மக்கள் ஆண்டவர் பக்கம் வந்துட்டாங்கன்னா, எவ்வளோ ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிக்கிறார் இல்லைங்களா. சின்ன பிள்ளைகள், நம்ம குடும்பத்தில், கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ற பிள்ளைகள் ஆண்டவரை சீக்கிரமே கேட்டு வர்றது பெரிய பிளஸ்ஸிங். ஓகே, அது கடவுளுடைய வேலை. ரெண்டாவது பேராகிராஃப், ஓகே, முதல் ஸ்பெஷல் கேஸை பார்த்துட்டோம். ரெண்டாவது பேராகிராஃப் என்ன சொல்லுது, இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் என்ன, ஒருத்தரும் நல்லவர்கள் அல்ல, பாவம் செய்யாதவர்கள் அல்ல, ஒருவனும் பாவம் செய்ய முடிய இல்லாதவன் அல்ல, சிறந்த மனிதர்களையும் பாவத்தின் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கேட்டினால, பாவத்தின் வஞ்சனையினால இல்லைங்களா, இருதயத்தில் இருக்கிற சீர்கேடின் வல்லமை வஞ்சனையினால பாவத்தின் சோதனையின் பலத்தினால பெரிய பார தூர பாவங்களில் விழுந்துடலாம். அப்படி விழுந்தவர்கள் தேவனுடைய கிருபையின் உடன்படிக்கையின்படி இரக்கமாக ரட்சி அவங்களை மீண்டுமாக மனம் திரும்புதலை புதுப்பித்து கொண்டு வர்றதுக்கு தேவன் ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். சரிங்களா? அப்படி பாவம் செஞ்சு விழுந்தவங்கள, இது என்ன, இது ஸ்பெஷல் ரெண்டாவது கேஸ் இல்லைங்களா. மனம் திரும்புதல் வந்து ஒரு ஒரு இது மாதிரி மருந்து மாதிரி, இவங்களுக்கு எல்லாருக்கும் அது மருந்து. ஒருவேளை ஒரு விசுவாசின்னு எடுத்துக்குவோம், சிறந்த மனிதர்கள்னு சொல்லுதே, மிகவும் பரிசுத்தமான பரிசுத்தத்தில் வளர்ந்த விசுவாசியும் எடுத்துக்கலாம், அவங்களும் பாவம் செய்யலாம் இல்லைங்களா. சில நேரங்களில் பாரதூர பெரிய பாவமும் செஞ்சிடலாம். அப்படி செஞ்சுட்டு என்ன செய்யுது, ஐயோ இவ்வளோ பெரிய விசுவாசி நான், இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிட்டேனே, ஆண்டவர் ஒருபோதும் என்னை மன்னிக்க மாட்டார், எனக்கு ஒரு காலம் மன்னிப்பு கிடையாது எனக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கி நாம வச்சுக்கிட்டு போயிடலாமா திருப்பதிக்கோ வேற எங்கேயாவது, இது இல்லை இன்னுமே கிறிஸ்தவம் நமக்கு செட் ஆகாதுன்னு. ஆனால் இந்த மனுஷன் ரொம்ப துக்கப்படுறாரு, பாவத்துக்காக இப்படி செஞ்சிட்டமேனு சோர்ந்து இருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் இந்த விசுவாச அறிக்கையில் என்ன, எப்பா சிறந்த மனிதர்களும் பெஸ்ட்டாக இருக்கிற பிலீவர்ஸும் பாவத்தில் விழுந்துடலாம். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தாவீது. அவரை விட ஒரு விசுவாசம் இருக்க முடியுமா, பக்திமான் இருக்க முடியுமா, அவர் விழுந்துட்டார். அந்த விசுவாச அறிக்கை ரெண்டு காரணங்கள் சொல்லுது பாருங்களேன், ஏன் பாவத்தில் விழுவாங்க சிறந்த மனிதர்கள். நம்ம இருதயத்தில் இருக்கிற சீர்கேடின் வஞ்சனையும் அதனோட குடியிருக்கிற அதனோட வல்லமையும், நம்ம இருதயத்தில் குடியிருக்கு. ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட உடனே, மறுஜென்மம் அடைந்த உடனே, அவன்கிட்ட ஆளுகிற பாவம் இருக்கிறது இல்லை, ஆளுகிற பாவம் அது எஞ்சி இருக்கிற பாவமாக மாறிவிடுகிறது. இங்கிலீஷில் த ரெய்னிங் சின் பிகம்ஸ் அ ரிமைனிங் சின். ஆனால் உள்ளத்தான் இருக்குது, அவனுக்குள்ளே தான் பாவம் இருக்குது இல்லைங்களா. அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம், ரிமைனிங் சின்னாக அது இருக்குது. ஐ திங்க் ஏற்கனவே படித்தோன்னு நினைக்கிறேன், டோட்டல் டிப்ராவிட்டியில் அந்த எஞ்சி இருக்கிற பாவத்தின் வல்லமை, அதனோட வஞ்சனை சில நேரங்களில் நம்மளை ஏமாற்றி விசுவாசியும் பாவம் செய்ய வச்சிருது, தாவீதை செய்ய வச்ச மாதிரி. அந்த சோதனையின் வல்லமை இது ரெண்டும் வேலை செய்யுது. நமக்குள்ளேயே பாவம் எஞ்சிருக்கிற பாவம் இருக்குது, நம்முடைய பலவீன நேரங்களில் வல்லமையும் அதோட வஞ்சனையும் பயன்படுத்தி சோதனையின் தாக்குதல், திடீர்னு சோதனை வரும்போது, திடீர்னு அதனோட பவர் நம்ம மேலே பாயும்போது விழுந்துடலாம். ஓகே, தாவீது மாதிரி விழுந்துடலாம். விழுந்துட்டா என்ன செய்யுது, விழுந்துட்டு மனம் திரும்பி ஐயோ இப்படி ஆயிடுச்சே நான் இப்படி போயிட்டேனே இப்படி விழுந்துட்டேனே என்ன உடனே எவ்வளோ என்கரேஜ்மெண்ட் கன்ஃபெஷன் கொடுக்குது பாருங்களேன். அப்படி விழுந்துட்டீன்னா கடவுள் தன் அப்படி விழுந்துட்டீன்னா போ, இவ்வளோ உன்னை காப்பாற்றி இவ்வளோ உன்னை பரிசுத்தமாக்கி இப்படி விழுந்துட்டியே நீ நரகத்துக்கு தான் போ அப்படின்னு விடுறவர் அல்லையான ஆண்டவர். அவருடைய கிருபையின் உடன்படிக்கையில் ஒரு இரக்கமான ஒரு அனுகிரகத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார், ஒரு ப்ரொவிஷன். அதான் அந்த விசுவாச அறிக்கை சொல்லுது, கிருபையின் உடன்படிக்கையில் இரக்கமாக இப்படி பாவத்தில் விழுந்த விசுவாசிகள் தங்கள் மனம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை புதுப்பித்து கொள்வதற்கு அவர் அனுகிரகம் செய்திருக்கிறார், அதுக்கு வழி ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த ரெண்டாவது பேராகிராஃபை வச்சுக்கிட்டு யாருமே ஆண்டவர் வழியை ஏற்படுத்தி இருக்கிறார் இல்லையா, அதனால நம்ம பாவம் செய்யலாம், ஏன் ஆண்டவர் தான் கிருபையின் உடன்படிக்கையில் வழியை ஏற்படுத்தியிருக்காரு அப்படி சொல்லலாமா. கடவுள் ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறாரு, அதனால் நான் பாவம் செய்தால் கிருபை அதிகமாகும், அதனால் பாவம் செய்வோமான்னு பவுல் கேட்குறாரு ரோமர் 6ல். ஒரு காலம் செய்யக்கூடாது, அது தப்பு. இந்த பேராகிராஃப் வந்து ஒரு பாவம் செய்யறதுக்கு ஒரு லைசன்ஸாக நமக்கு போடல, அதனால் ஒருபோதும் நம்ம அப்படி எடுத்துடக்கூடாது, ஒரு ஒரு லைசன்ஸாக போடல. ஒருவேளை பாவம் செய்து பாவத்தின் துக்கத்தில் வாடுகிற ஒரு விசுவாசிக்கு அவன் மனம் திரும்புதலை புதுப்பிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது நமக்கு தெரியும், அந்த வேசித்தனம் பெத்சேபாவோடு செய்த உடனே அதுக்காக அவர் மனம் திரும்பினாரு. சங்கீதம் 51லாம் பார்க்குறோமே எப்படி மனம் திரும்பினார். அதனால தானே அவர் மனம் திரும்பி பரலோகத்துக்கு போக முடிஞ்சு. இந்த ப்ரொவிஷன் கிருபையின் உடன்படிக்கையில் இருக்கிறதுனால பேதுருவை எடுத்துக்காங்க, 3 தடவை இயேசுவை சாபத்தோடு மறுதளித்து, ஆனால் இயேசுடைய கண்களை பார்த்து அவருக்கு மனம் திரும்புதல் வந்துச்சு. அப்படியே உளுந்து அழிஞ்சு போயிருக்கலாம், ஆனால் அவருக்கு ஆண்டவர் கிருபை காமிச்சார். அதனால் நம்ம வந்து பாவம் செஞ்ச உடனே நம்ம ரிலாக்ஸாக இருக்கணுன்றதுக்காக இது போடலை, ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு பெனிடென்ட் செயின்ட்னுவாங்க, அதாவது பாவத்துக்காக துக்கப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இப்படி செஞ்சுட்டேனேன்னு வேதனைப்படுகிற ஒரு விசுவாசிக்கு ஆண்டவர் இரக்கமாக சொல்லுகிற ஒரு நற்செய்தி இதுதான். ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தவானா? யோசிச்சு பாருங்களேன், நமக்கும் உள்ளே எஞ்சி இருக்கிற பாவம் சில நேரத்தில் ஓங்கி நிற்கிறது இல்லையா, அதனோட வஞ்சனையினாலேயோ அதனோட தாக்குதல்னாலேயும் பவர் சில நேரங்களில் அதை என்ன நம்மளை பண்ணியிருந்த சோதனை திடீர்னு வரும்போது உளுந்துடுறோமே. அந்த ஒரு ப்ரொவிஷன் நமக்கு இல்லா இருந்தால் நம்ம யார் பொழைச்சிருப்போம் இன்னைக்கு வரைக்கும்? அதாண்டவருக்கு நன்றி செலுத்தணும் பாருங்களேன். அதை கவனித்து பாருங்கள், அந்த மாதிரி விழுகிற ஒரு பாவி ஒரு தன் மனம் திரும்புதலை புதுப்பித்து கொள்ளுவான். அவன் அப்படி தான் திருப்பி வருவான். போயிட்டே இருந்தான், வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருந்தான் விசுவாச வாழ்க்கையில், ஆனால் இந்த பாவத்தில் விழுந்து பின்னாடி வந்துட்டான். திருப்பியும் அந்த பாதையில் எப்படி போகிறது? மனம் திரும்புதல் மூலமாக தான் இல்லைங்களா. ஏன்னா ஒரு விசுவாசிக்கு கடவுள் வந்து மறுஜன்மத்தினால ஒரு புது இயற்கையை கொடுத்துருக்கிறார். ஒரு உண்மையான விசுவாசி தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவனால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. அப்படி நீங்கள் யாராவது தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டு அதில் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நீங்கள் விசுவாசியே இல்லை. அது ஒரு விசுவாசி அப்போது செஞ்சிருவான் எப்போ ஒரு வாட்டி இந்த வல்லமைனால், ஆனால் அதை உடனே அவன் மனசே துக்கப்படும், ஆவியானவர் துக்கப்படுத்திட்டோம், சந்தோஷம் போயிடும், ஆண்டவருடைய பிரசன்னம் போயிடும், சமாதானம் போயிடும், ஒரு வியாகுலம் இருக்கும், அதுலேருந்து எப்படியாவது வரணுமே அப்படின்னு அவன் மனம் திரும்பி தேவன் பக்கம் வருவான். ஓகே, அவன் கடந்த காலத்தில் அவன் என்ன பெரிய தப்புங்க செஞ்சான்றது பொறுத்து இல்லை, உண்மையான ஒரு பரிசுத்தவான் எந்த சூழ்நிலையிலையும் அவன் மனம் திரும்புதலை புதுப்பித்து கொள்ளுகிறவன். ஓகே, இந்த 2 ஸ்பெஷல் கேசஸை பார்த்துட்டோம். ஒரு கேஸ், ரொம்ப நாள் அவிசுவாசியாக இருந்து பாவத்தில் இருந்து அவங்க ரட்சிக்கவே பட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தப்புங்க, ஆண்டவர் உங்களையும் ரட்சிக்கக்கூடியவர். ஒருவேளை விசுவாசி ஆகி பல வருஷம் நீ விசுவாசி ஆகி திடீர்னு ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்ட, அதெல்லாம் போச்சு எல்லாம் தலை மேலே துண்டை போட்டு ஓடிடணுன்றது இல்லை. ஆண்டவர் உனக்கும் மறுபடியும் மனம் திரும்புதலை புதுப்பிக்க ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கார். அந்த ரெண்டு அருமையான ஒரு கேசஸை பார்த்து இப்போ மனம் திரும்புதல்னா என்னன்னு 3வது பேராகிராஃபில் போட்டிருக்கு. நமக்கு கொஞ்சம் தான் நேரம் இருக்குது, அதை ஒரு முகவரியாக நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து அடுத்த வாரத்துலேருந்து படிக்கலாம். ஓகே, இந்த 2வது பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மனம் திரும்புதல் அல்ல இல்லைங்களா. நம்ம நினச்சிக்கிறதுக்குலாம் மனம் திரும்புதல் இல்லை. ஒரு தப்பு செஞ்சுட்டு ஆண்டவரே என் தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அல்லேலூயா அப்படின்னோடனே அது மனம் திரும்புதல் ஆயிருமா? ஒரு நாளும் ஆகாது. மனம் திரும்புதல்னா என்ன அப்படின்னா அதில் 7 குணங்கள் அதுக்கு இருக்கிறது. 7 உண்மையான வேத மனம் திரும்புதலுக்கு 7 குணங்கள் அந்த பேராகிராஃப் 3ல நம்ம பார்க்கலாம். வேகமாக நான் சொல்கிறேன், கவனிச்சுக்க நீங்கள் பார்க்கலாம். முதலாவது, மனம் திரும்புதல் வந்து ஒரு நற்செய்தியினுடைய கிருபை பாருங்களா. அந்த எப்படி போட்டிருக்கு, ரட்சிக்கும் மனம் திரும்புதல். உங்களால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ரட்சிக்கும் விசுவாசம் மாத்திரம் இல்லை, ரட்சிக்கும் மனம் திரும்புதல் வந்து ஒரு நற்செய்தியின் கிருபை. காஸ்பிளை கேட்கறதுனால, காஸ்பிளுடைய விளைவுனால, காஸ்பிளை புரிந்து கொள்வதுனால வருகிற ஒரு கிருபை அதுதான். காஸ்பிள் இல்லாமல் எந்த யாருக்கும் மனம் திரும்புதலே வர முடியாது. உண்மையான மனம் திரும்புதல், ரட்சிக்கும் மனம் திரும்புதல். 2வது, மனம் திரும்புதல் பாவத்தை குறித்த மெய்யான உணர்வு உடையது. அது என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியின் மூலமா தன்னில் உள்ள பாவத்தின் பலவிதமான கேடுகளை உணர்கிறான். ஒரு விசுவாசி கடவுள் மனம் திரும்புதலை கொடுக்கும் போது அவனுக்குள்ள ஆரம்பிக்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? எல்லாரும் பாவிங்க, நான் பாவி நீ பாவின்னு சொல்லிட்டு இருக்குதுல, தனக்குள்ள இருக்கிற ஐயோ இவ்வளோ பாவம் எனக்குள்ள இருக்கா, நானா இவ்வளோ பெரிய பாவி இது தெரியாம இருந்தனேன்னு திடீர்னு அவன் கண்ணை திறந்து தனக்குள்ள இருக்கிற தன்னில் உள்ள பாவத்தின் பலவிதமான கேடுகள். இந்த விதமாக பாவத்தை பார்க்கவே இல்லையே, நான் என்னவோ நினச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேனேன்னு அதை பார்க்க உணர ஆரம்பிக்கிறான். அந்த தான் அந்த கிருபை. நற்செய்தியின் கிருபை செய்யும், அவனில் இருக்கிற பாவத்தின் பலவிதமான கேடுகளை அவனுக்கு உணர செய்யும். அந்த கேடுகளை மெய்யான பாவத்தின் உணர்வோடு அடுத்தது வர்றது என்னன்னா, அந்த பாவத்துக்கேற்ற தேவனுக்கேற்ற துக்கம் வரும். பாவத்தை குறித்த உணர்வு, பாவத்துக்காக துக்கம். பாருங்களேன், அந்த தொடர்ந்து சொல்லுது, அந்த விசுவாசத்தினால் தன்னை தேவ பக்தியின் துக்கத்தில் தன்னைத்தானே அவன் தாழ்த்துகிறான். பாவத்தை குறித்த உணர்வு, பாவத்துக்காக துக்கம். நாலாவதாக அதுல என்ன வருது? பாவத்தின் மேல் வெறுப்பு. இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். ஐயோ, ஆண்டவருக்கு முன்னாடி இப்படி ஒரு பாவத்தை செய்யறனா, இவ்வளோ பெரிய பாவியா இருக்கிறனான்னு ஒன்று உணர்வான், அதுக்காக துக்கப்படுவான், அது மேல வெறுப்பு வரும் அந்த பாவத்தின் மேல. அடுத்ததாக அந்த பாவத்தை செய்த தன்மேல் சுய அருவெறுப்பு. அஞ்சாவதாக சுய அருவெறுப்பு. இதெல்லாம் ஏற்பட்டு பாருங்களேன், மனம் திரும்பதுலாம் என்ன? நற்செய்தியின் கிருபை, பாவத்தை குறித்த மெய்யான உணர்வு, பாவத்தை குறித்த துக்கம், பாவத்தின் மேல வெறுப்பு, சுயத்தின் மேல வெறுப்பு. அடுத்ததாக ஆறாவதாக அந்த பாவத்தின் மன்னிப்புக்காகவும் கிருபையின் பலத்துக்காகவும் ஜபம் பண்ணுவான். Praying for the pardon and the strength of grace. மன்னிப்பையும் கிருபையின் பலத்தையும் நாடி ஜபிப்பான். பாருங்களா, இதெல்லாம் மனம் திரும்புதல்ல வர்றது. கடைசியாக ஏழாவதாக என்ன சொல்லியிருக்கு? ஆவியானவருடைய அனுகிரகம் தயவுனால இனிமே தேவனுக்கு முன்பதாக தேவனுக்கு பிரியமா வாழணும். தேவனுக்கு கீழ்ப்படிதலை முழு நோக்கமாக ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், இன்னமே இப்படி பாவம் செஞ்சுட்டு வாழக்கூடாதுன்னு பாவத்திலிருந்து தேவன் பக்கம் திரும்புகிற கிருபைத்தான் மனம் திரும்புதல். அற்புதமா இல்ல? ஏழு பாயிண்ட்ஸ். அது அற்புதமா நமக்கு அதுல போட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம எங்க சர்ச்ல இந்த கேட்டகிசம் வினாவிடை போதகத்தில் இருந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். அந்த வினாவிடை போதகமும் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஷார்ட்டர் கேட்டகிசமில் 87 க்வெஸ்டின் வந்து, வாட் இஸ் ரிப்பன்டன்ஸ் அண்ட் டு லைஃப்? ரிப்பன்டன்ஸ் அண்ட் டு லைஃப் இஸ் அ சேவிங் கிரேஸ் வேர் பை அ சின்னர் அவுட் ஆஃப் ட்ரூ சென்ஸ் ஆஃப் சின் அண்ட் அப்ரிஹென்ஷன் ஆஃப் த மர்சி ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் டஸ் வித் கிரீஃப் அண்ட் ஹேட்ரட் ஆஃப் சின் டேர்ன் ஃப்ரம் ஹிட் டு காட் வித் ஃபுல் பர்பஸ் அண்ட் எண்டவர் ஆஃப்டர் நியூ ஒபீடியன்ஸ். ஓகே, அதான் இங்கிலீஷில் வருது. ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல்லாம் என்ன? இந்த கேட்டகிசம் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு ரட்சிக்கும் கிருபை. இந்த ரட்சிக்கிற கிருபையில் பாவி தன்னுள்ள பாவத்தின் மெய்யான உணர்வோடு இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவன் தனக்கு என்ன கிருபையை காமிச்சிருக்காருன்னு புரிந்து கொண்டு தன் பாவத்துக்காக துக்கப்பட்டு பாவத்தை வெறுத்து பாவத்திலிருந்து தேவன் பக்கம் கீழ்ப்படுதலை முழு நோக்கமாக கொண்டு தேவன் பக்கம் திரும்புறது. இதெல்லாம் மனப்பாடமா நம்ம படிக்கணும். மனம் திரும்புதல் மணிங்களே இயேசுவே முடிஞ்சிச்சு இயேசுவேன்னு இல்லை, இதெல்லாம் தான் மனம் திரும்புதல். இதான் பைபிள் மனம் திரும்புதல். என்ன, உன் பாவத்துக்காக இப்படி செஞ்சிட்டியே ஆண்டவருக்கு முன்னாடின்றத அதை பத்தி உணர்வு இருக்கா? அது உணர்வுலேருந்து ஆரம்பிக்குது. அந்த உணர்வு வரும்போது அது துக்கத்துல, ஐயோ இப்படி செஞ்சிட்டேனேன்னு துக்கம் வருது. அந்த துக்கம் வந்து ஒரு பாவத்தின் மேல வெறுப்பு ஏற்படுத்துது. இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேனே, அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு வெறுப்பு. ஓகே, இந்த பாவம் இப்படி செய்யக்கூடாது, இனிமே நான் இப்படி இருக்கக்கூடாதுன்னு உடனே என்ன செய்யறோம்? அந்த பாவத்துல இருந்து இனிமேல் கீழ்ப்படிதலை, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும், இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு கீழ்ப்படிதலை முழு நோக்கமாக கொண்டு பாவத்திலிருந்து தேவன் பக்கம் திரும்புகிற கிருபை மனம் திரும்புதல். ஓகே, அதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏழு பாயிண்ட்ஸ் இந்த கன்ஃபெஷனில் இருக்குது. ஓகே, நமக்கு ஒரு 5 minutes இருக்குது, அதை பார்க்கலாம். நம்ம ஒரு பாயிண்ட்டாக எல்லாத்தையும் பார்க்க முடியாது, ஒன்று ரெண்டு பாயிண்ட்டை பார்த்து முடிப்போம். முதலாவது அது வந்து இட்ஸ் எ இவாஞ்சலிக்கல் கிரேஸ் இல்லைங்களா? ஓகே, ஐ திங்க் ஆல்ரெடி 3:40 ஆயிடுச்சு. நம்ம ஒன்று ஆரம்பித்தோன்னா எல்லாம் முடிக்கணுமா இருக்கும், அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்த்துக்கலாம். ஒரே ஒரு பயன்பாடுக்கு ஒரு கேள்வி கேட்டு நான் முடிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, மனம் திரும்புதல் ஆரம்பிக்கிறது வந்து பாவத்தை குறித்த துக்கம், பாவத்தை குறித்த மெய்யான உணர்வு. உங்களை நான் கேட்டேன்னா, உங்களுக்கு உங்க பாவத்தை குறித்த மெய்யான உணர்வு இருக்கா? ஆமாங்க, நாமெல்லாம் பாவிகள் தான், அதுக்காகத்தானே இயேசு வந்தார், அதுக்காகத்தானே சிலுவையில் மரித்தார், அந்த கதையெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. என் பாவம், நான் எவ்வளோ பெரிய பாவி அப்படின்றது நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா? ஆமாங்க, நான் ஒரு போன வாரம் போய் சொல்லிட்டேங்க, நான் ஒரு பாவி தாங்க அப்படின்னு இல்லை. நம்ம பாவத்தின் உணர்வே நமக்கு வராத இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சுய குருட்டில் நம்ம பார்வையில் பாவத்தை என்னான்னு பார்க்குறோம். அப்படி பார்த்தா ஒருபோதும் பாவத்தின் உணர்வு நமக்கு வராது. என்ன, நம்ம பார்வையில் கொலை செஞ்சது தான் பெரிய பாவம், அவனை மாதி இல்லை, நான் இவனை மாதி இல்லை, ஒரு பொய்யை தானே சொல்லிட்டேன், அதில் என்ன பெரிய பாவம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். கடவுளுடைய பார்வையிலிருந்து என் பாவத்தை நான் பார்த்துருக்கிறேன், நான் அவருடைய பரிசுத்த நியாயப்பிரமாணத்துக்கு முன்பதாக என் பாவத்தை நான் பார்த்துருக்கிறேன். ஒவ்வொரு பாவமும் கடவுள் மூஞ்சில் சாணிய பூசி எறிகிற மாதிரி, அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி, அவருக்கு மிகுந்த துக்கம், ஏண்டா மனுஷ குலத்தை உருவாக்கணும்னு துக்கம் கொடுக்க செய்யறது அது பெரிய பாவம். அந்த காலத்தில் ஜெனசிஸ்ல என்ன போட்டிருக்குன்னா, அவங்க மனதின் சிந்தனையே பொல்லாததா இருந்ததுனால தான் கடவுளுக்கு துக்கம் வந்துச்சான். அவங்க வெளியில செய்யற பாவம் கூட சொல்லல. அவரு கடவுளுடைய பார்வையில ஒவ்வொரு அது பெருசோ சிறுசோ அவர் பிரமாணத்தை உடைக்கும் போது அவர் இருதயத்தை நம்ம உடைக்கிறோம், அவரை கனவீனப்படுத்துறோம், அவர் இருதயத்துக்கு மிகுந்த வேதனைய ஒரு நண்டு ஒரு ஒரு தேல் கொற்ற வழி அவருக்கு கொடுக்கிறோமேன்னு நமக்கு உணர்றோமா? ஒவ்வொரு ஒரு பாவம் போதும் நம்மளை நரகத்தில் தூக்கிட்டு போய் போகிறதுக்கு. பாவம் நம்ம பார்க்குற மாதிரி இல்லை. இயேசு சொன்னார், ஒரு பெண்ணை பார்த்து இச்சித்தாவே நீ வேசித்தனம் செஞ்சிட்டப்பா, அது உனக்கு வேண்டாம், யாரும் பார்க்காம இருக்கலாம், ஆனால் அது பாவத்தை அளவு போடுற பாவ கணக்கை வச்சிருக்கிற கடவுளுடைய அக்கௌண்ட்டில் அது வேசித்தனமாக எண்ணப்படுகிறது. அதுக்கு உனக்கு தண்டனை வரும், அந்த குற்றம் உனக்கு இருக்கு. நீ கோவப்பட்டாலே கொலை செய்தான்ற கணக்கு உனக்கு இருக்குப்பா. எத்தனை பாவங்கள் செய்கிறோம். இது மாத்திரம் இல்லை, பைபிளில் அறிந்த பாவம் அறியாமல் பாவம்னு இருக்குது. நமக்கு அறிந்த பாவம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இருக்குதுன்னா என்ன எண்ணிடலாம், இன்னைக்கு எத்தனை பாவங்கள் செஞ்சாங்க அது சொன்னேன் இது சொன்னேன், சில பேருக்கு என்னன்னு கூட தெரியுதுல்ல, ஆனால் அறியாமல் எவ்வளோ செஞ்சுருக்கோன்னு தெரியுமா? கடவுளுடைய பிரமாணத்துக்கு முன்பதாக தபாய்ச்சிக்கிட்டு நம்ம எவ்வளோ, நமக்கே தெரியல இன்னும் அது பாவோன்னு, ஆனால் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். பைபிள் லேவியர் ஆகுமோ அந்த மாதிரி சில புக்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, அறியாமல் நம்ம செஞ்சாலும் அது பாவம்தான், அந்த பாவம் நம்மளை தீட்டுப்படுத்துது, அந்த பாவத்துக்காக நமக்கு தண்டனை வந்தே வரும், அந்த பாவத்துக்காகவும் பரிகாரம் செய்யணும், அது நம்மளை தீட்டுப்படுத்தி அது நமக்கு பாவ கணக்கில் சேர்க்கப்படும். அறியாமல் செஞ்ச பாவோன்றது நம்ம நினச்சிக்கலாம், ஆனால் கடவுளுடைய பார்வையில் அப்படி இல்லையே. ஒரு குழந்தை மாடியிலேருந்து கீழே விழுந்தா, அது கீழே நம்ம உளுந்து கீழே விழுந்துருவோன்னு அதுக்கு அந்த கிராவிட்டி தெரியாமல் போய் படியிலேருந்து கீழே விழுந்துருச்சுன்னா அது அப்படியே நிற்குமா? அதுக்கு தெரியல பாவோன்னு, கீழே விழுந்து தானே செத்து போகுது. அதே மாதிரி நம்மளும் அறியாமல் அந்த லாவே இயற்கையின் பிரமாணத்தையே மாற்றாத தேவன் அவருடைய நியாய பிரமாணத்தை மாத்திடுவாரா நம்ம தெரியாமல் செஞ்சிட்டோன்னு? தெரியாமல் செஞ்சாலும் அது பாவம்தான் அவருடைய கணக்கில், அது பாவம்தான். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம அறிஞ்ச பாவம் கையளவு, அறியாத பாவம் கடல் அளவுன்ற மாதிரி, கடல் அளவுக்கு நம்முடைய அறியாமல் பாவங்கள் இருக்குதுங்க. எப்போ அவருடைய பிரமாணத்துக்கு முன்பதாக அவருடைய பார்வையிலிருந்து நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கிறேன்னு நம்ம யோசிக்கும் போது தான் பாவத்தின் மெய்யான உணர்வே நமக்கு ஆரம்பிக்குது. இல்லைன்னா ஒன்றா என்ன, நான் இன்றைக்கி ஒரு கொஞ்ச நேரம் பயில் படிக்கல, இன்னும் அவ்வளோதான், ரொம்ப பெரிய பக்திமான், எவ்வளோ நல்லவன், அவனை மாதிரி இல்லையே குடிச்சிக்கிட்டு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு போயிட்டுருப்போம். இல்லைங்க, அப்படி இருந்தால் ஒரு காலம் உங்களுக்கு மனம் திரும்புதலே வராது. நம்ம யாருமே நம்முடைய எவ்வளோ பாவத்தின் கோரம், எவ்வளோ மோசமானவங்கன்னு நமக்கு தெரியாது. பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக நம்ம எவ்வளோ பாவிகள்னு ஓரளவுக்கு ஒரு காட்சி நமக்கு ஜன்னலை திறந்து காமிச்சிட்டாருன்னா நொறுங்கி போயிடுவோம், நம்ம நொறுங்கி தான் போயிடுவோம், நம்ம அதமாயிருவோம். ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் இறக்கமாக காட்டலை, காட்டினா அவ்வளோதான் நீங்களும் நானும். ஆனால் கிருபையில் மனம் திரும்புதல் அவர் என்ன செய்கிறாரன் தெரியுமா? பரிசுத்தாவி ஓரளவுக்கு தான், கொஞ்சம் தான் நம்ம கண்ணை திறந்து, நம்ம பரிசுத்தாவி மூலமாய் தன்னில் உள்ள பாவத்தின் பல்வேறு கேடுகளை அவன் காணும்படிக்கு செய்கிறான். ஆவியானவர் அதை செய்கிறார். நான் எவ்வளோ மோசம்னு பரிசுத்தாவியானவர் நம்ம கண்ணை திறந்து காட்டும்போது தான் மனம் திரும்புதல் ஆரம்பிக்குது. ஆவியானவர் அதை உணர்த்திட்டோம் நமக்கு. ஏன்னா அது உணர்த்தலைன்னா நமக்கு எந்த இதெல்லாம் ஆராய்ச்சிப்போ பேசிட்டு போகலாம், பாவமணி பற்றி பேசிட்டு போகலாம், எதுவுமே ஒன்றும் வேலை செய்யாது. எல்லாம் ஆரம்பிக்கிறது மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதலாக ஆரம்பிக்கிறது பாவத்தின் மெய்யான உணர்வில். அதை நாட ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஜெபம் பண்ணலாம்.